அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
வாசிப்பவர் மரிய மைக்கேல். கேட்டலோனிய பிரதேசம் சட்டப்பூர்வமற்ற முறையில் சுதந்திரத்தை அறிவித்ததை தொடர்ந்து அந்த பிரதேச நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு ஸ்பெயின் மத்திய அரசு நடத்துகின்ற தேர்தலில் மக்கள் வாக்களித்து வருகின்றனர். தன்னுடைய கட்சி ஒப்புரவுக்காக உழைத்து வருவதாகவும் இன்று கிடைக்கும் நல்ல முடிவு இதற்கு முக்கியமானதாக இருக்கும் என்றும் ஸ்பெயினோடு இணைந்திருக்க ஆதரவு தெரிவிக்கும் குடியரசுக் கட்சியின் செய்தி தொடர்பாளர் இர்னஸ் அரிமடாஸ் தெரிவித்துள்ளார். பிரிவினைவாதிகளுக்கும் ஸ்பெயினோடு இணைந்திருக்க ஆதரவு தெரிவிப்பவருக்கும் இடையில் மிகவும் நெருங்கிய போட்டி நிலவுவதாக கருத்து கணிப்புகள் காட்டியதால் சுதந்திரம் பற்றிய பிரச்சினை பரப்புரையில் அதிக முக்கியத்துவம் பெற்றிருந்தது. சுவிஸ் பங்குச்சந்தை தொடர்பான சர்ச்சையில் தமது நாட்டின் நிதித்துறையை பலவீனப்படுத்த முயல்வது போல தோன்றுவதாக ஐரோப்பிய ஒன்றியத்தை சுவிஸ் அதிபர் டோரிஸ் லவ்தார்டு குற்றம் சாட்டியுள்ளார். சுவிஸ் பங்குச்சந்தைக்கு சம தகுநிலை ஓராண்டுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்று ஐரோப்பிய ஒன்றியம் எடுத்துள்ள முடிவை தொடர்ந்து அதிபரின் இந்த கருத்து வந்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் உறுப்பினராக இல்லாத சுவிட்சர்லாந்துக்கு பிற மூன்றாம் தர நாடுகளைப் போன்று கால வரையறையற்ற ஒப்பந்தம் வழங்கப்பட வேண்டும் என்று அது விரும்புகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அதிபர் லவ்தார் தெரிவித்துள்ளார்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
ஏமனில் காலரா ஏற்பட்டுள்ள நபர்களின் எண்ணிக்கை 10 லட்சத்தை எட்டியுள்ளதாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது. 80% மக்கள் உணவு, எரிபொருள், சுத்தமற்ற தண்ணீர் ஆகியவற்றின் பற்றாக்குறையாலும் சுகாதார பராமரிப்புக்கும் வழியில்லாமலும் இருக்கின்ற கொடூரமான போரில் சிக்கியுள்ள ஏமனில் துன்பப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் கூறியுள்ளது. இந்த காலரா தொற்றால் இதுவரை 2000-க்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. சவுதி தலைமையிலான கூட்டுப்படை ஏமன் மீது பரந்த அளவிலான முற்றுகையிடுவது வரை இந்த தொற்று கட்டுப்பாட்டில் இருந்து வந்தது என்று சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பல நாடுகளாக பிரிந்துவிட்ட யூகோஸ்லேவியாவில் நிகழ்ந்த போர் குற்றங்களை விசாரிக்க த ஹேக்கில் அமைக்கப்பட்ட முன்னாள் யூகோஸ்லேவியாவுக்கான குற்றவியல் தீர்ப்பாயம் தொடர்ந்து 24 ஆண்டுகாலம் செயல்பட்ட பின்னர் அதிகாரப்பூர்வமாக மூடப்படுவதற்கான நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. போர் குற்றவாளிகளை நீதியின் முன்பு நிறுத்த முடியும் என்பதை உறுதி செய்ய சர்வதேச தர மதிப்பீடுகளை உருவாக்கியதாக அந்த தீர்ப்பாயத்தின் தலைவர் நீதிபதி கர்மல் அகியாஸ் கூறியுள்ளார்.
The ICTY evolved into a body that enunciated...
நெதர்லாந்து அரசு குடும்பத்தினர், ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டீரஸ் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொள்கின்றனர். பால்கன் நெருக்கடியின் போது 1993 இந்த நீதிமன்றம் நிறுவப்பட்டது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
ஐக்கிய நாடுகள் மாமன்றத்தை பொய்களின் தாயகம் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேலின் தலைநகராக ஜெருசலத்தை ஏற்றுக்கொண்டதை திரும்பப் பெற வேண்டும் என்று அமெரிக்காவை வலியுறுத்தும் தீர்மானம் தொடர்பாக ஐநா பொதுப்பேரவை வாக்கெடுப்பு நடத்துவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னால் அவரது இந்த கூற்று வந்துள்ளது. இந்த வாக்கெடுப்பு நடைபெறுவதற்கு முன்னதாகவே இதனை இஸ்ரேல் முற்றிலும் நிராகரிப்பதாக நெத்தன்யாகு கூறியுள்ளார். இந்த தீர்மானத்திற்கு வாக்களிக்கின்ற நாடுகளுக்கு அளிக்கப்படும் நிதியுதவி நிறுத்தப்படும் என்று அதிபர் டொனால்டு ட்ரம்ப் புதன்கிழமை எச்சரித்திருந்தார். நைஜீரியாவில் உள்ள 36 மாகாணங்களில் 23 குரங்கு அம்மை என்னும் தொற்று நோய் பரவியுள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் கூறியுள்ளனர். இந்நோய் தாக்குதலுக்கு 60-க்கும் மேலானவர்கள் ஆளாகியுள்ளனர். ஒருவர் உயிரிழந்துள்ளார். குரங்குகள், எலிகள் மற்றும் பிற வனவிலங்குகள் மூலம் மனிதர்களுக்கு பரவியுள்ள இந்த நோயால் கொப்புளங்கள், வலி மற்றும் காய்ச்சல் உண்டாகிறது. மனிதர்களுக்குள்ளும் இந்த நோய் பரவ முடியும். இந்த நோய் பரவலின் முதல் சம்பவம் கடந்த செப்டம்பரில் பதிவு செய்யப்பட்டது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
சீனாவையும் தாய்லாந்தையும் இணைக்கின்ற அதிவிரைவு ரயில் பாதை பணிகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளன. 3 ஆண்டுகள் நடைபெறுகின்ற இந்த பணித்திட்டத்தின் முதல் கட்டம் பாங்காக்கையும் சீனாவின் வடகிழக்கில் 250 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நக்னான் ரட்சாசிமா நகரையும் இணைக்கும். செலவு மற்றும் வடிவமைப்பு தொடர்பிலான விவாதங்களால் இந்த பணித்திட்டத்தை நிறைவேற்றுவதில் தாமதங்கள் ஏற்பட்டிருந்தன. அதிக ஆண்டுகள் கடந்த ஐபோன்களின் சில மாடல்களின் செயல்திறனை வேண்டுமென்றே மெதுவாக இயங்க செய்துள்ளதை தொழில்நுட்ப ஜாம்பவான ஆப்பிள் நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளது. லித்தியம் அயன் மின்கலமுடைய செல்பேசிகள் நாட்கள் செல்ல செல்ல செயல்திறன் குறைவதால் இந்த கருவிகளின் பயன்பாட்டு நாட்களை அதிகரிப்பதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக இந்த நிறுவனம் கூறியுள்ளது. மென்பொருள் மேம்பாடு இதனை தடுக்க உதவும் என்றாலும் அதன் காரணமாக அவை மெதுவாக செயல்பட தொடங்கிவிடுகின்றன என்று ஆப்பிள் நிறுவனம் கூறுகின்றது.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.